இருக்கும் அனைவருக்கும் தமிழ் என்று பிரம்மாதேவின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட ஸ்டுடியோல இருக்கிறது கிராதகன் அண்ட் ஸ்ரீ. சோ இவங்க ரெண்டு பேரும் நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருஷம் ஆரம்பிச்சு 6 மாசம் கடந்துருச்சு, என்னடா ஒண்ணு உருப்படி அடக்கலையே, எல்லாருக்காரும் இங்க திக்கிட்டே இருக்காங்க, ஏன்டா ரிவ்யூ போடுறதுனால சேனல் ஆரம்பிச்சு ரோஸ்ட் மட்டும் தான் போட்டு இருக்க அப்படின்றாங்க. இந்த ஓவரால் 6 மந்த்ஸ் உடைய ஓவரால் ரிவ்யூ, தமிழ் சினிமா எந்த அளவுக்கு இருந்துச்சு, காப்பாத்த முடியுதா முடியலையா அப்படின்றதான் பேச போறோம். சோ ஹாய் காதரன் அண்ட் ஸ்ரீ ப்ரோ, ரெண்டு பேருக்கும் வணக்கம்.
வணக்கம் மக்களே.
சோ முதல்ல சொல்லுங்க, இப்ப வந்து இந்த வருஷம் 6 மாசம் கடந்துருச்சு, 6 மாசத்துல நீங்க ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சது அந்த ஸ்டார்டிங் டைம்ல இருந்தே ஆரம்பிச்சாச்சு. இப்ப வந்து என்னென்ன படம் எந்த அளவுக்கு வந்திருக்கு, எப்படி ரீச் இருக்கு?
அதான் நீங்க சொன்ன மாதிரி 6 மாசம் போயிருச்சுன்றதே தெரியுது, அதை வேகமா போயிருக்கு. சோ அதாவது நல்ல படங்கள், நான் நம்ம ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்ச நேரம் என்னன்னு தெரியல, நல்ல படங்கள் வரதே ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. சோ அந்த ரூபில் தான் இருக்கு, பாதி படங்கள்ல பெருமை தூக்கம் வந்தது, மீதி படங்கள்லாம் ஓடிடில வரும் கூட பார்க்க முடியாத அளவு தான் இருக்கு. இந்த 6 மாசத்துல அங்க இங்கேன்னு ரொம்ப ரேராக தான் நல்ல படங்களே வந்திருக்கு. இந்த கடந்த 6 மாசத்துல ஒரு கம்ப்ளீட்டா ஒரு 5 படம் அப்படின்னு 6 படம் கணக்கு பண்ணிக்கலாம் அவ்வளவுதான்.
சோ ஒரு மந்த்துக்கும் ஒரு மந்த்துக்கு எத்தனை படம் வந்திருக்கு, அதுல எத்தனை படம் வந்து நம்ம ரிவ்யூ பண்ண முடிஞ்சதுன்றது தாண்டி எத்தனை படம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததுன்னு நினைக்கிறீங்க ஸ்ரீமா?
மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததுன்றதை தாண்டி எந்தெந்த படத்தை மக்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க, எந்த படத்தை அப்ரிசியேட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்ற விஷயம் நிறைய இருக்கீங்க. இப்போ பெரிய ஸ்டார் படம் சின்ன ஸ்டார் படம்ன்றதெல்லாம் தாண்டி இப்ப வந்து ஒரு நல்ல படம் வந்ததுனாலே அதுக்கு அடுத்த ஷோஸ் ஜாஸ்தியாக ஆரம்பிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நடுவுல நான் 2 படம் இருக்கு, சோ அந்த 2 படத்தை எடுத்துக்கிட்டோம், ரெண்டும் அந்த டைம்ல வந்தது. ஒரு படம் வந்து ஒரு நல்ல டைரக்டர் எடுத்த படம், இன்னொரு படமும் வந்து ஒரு நியூ ஃபேஸ் டைரக்டர். அந்த டைம்ல வந்தப்போ அந்த படத்துக்கு ஸ்கிரீன்ஸ் ஜாஸ்தியா இருந்தது, இந்த படத்துக்கு ஸ்கிரீன்ஸ் கம்மியா இருந்தது. ஆரம்பம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படி போகும்போது, அது கருத்துக்கு போக இந்த படத்துக்கு, அதாவது நல்ல எடுத்த டைரக்டர் எடுத்த படத்துக்கு ஷோஸ் கம்மியாயிடுச்சு, இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் டைரக்டர் எடுத்த படத்துக்கான ஷோஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நல்ல படம்ன்றது ஒன்று வந்துருச்சுன்னா மக்கள் அதை நல்லா தான் என்கரேஜ் பண்றாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு ஸ்டோரி, என்ன ரிலேட் பண்ணணும், அப்படி இல்லையா ஒரு என்டர்டைனிங்கா இருக்கணும், அதை விட்டுட்டு கருத்தெடுப்பா எதையும் எடுக்காதீங்க அப்படிங்கறது அவங்களோட கருத்து.
ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் ஷோல பேசியிருந்த மாதிரி தமிழ் சினிமா வந்து ஆல்மோஸ்ட் ஐசியூல இருக்கு, நான் வந்து இப்படி மண் எடுத்துதான் போக வேண்டிய நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நான் தொடர்ந்து ரிவர்ஸ் போட்டுட்டு இருந்தேன்னா, இப்ப வந்து இந்த படங்கள் வந்து மக்கள் அப்ரிசியேட் வந்து எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொன்னாரு. ஓகே, சோ இப்போ ஜனவரி மந்த் அது வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ ஜனவரி மந்த பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு மக்கள் வந்து ரீச் ஆச்சு, என்னென்ன படங்கள் ரீச் ஆச்சு அப்படின்றது?
ஜனவரி மந்த் வந்து தமிழ் சினிமாவோட உச்சம்னு சொல்லலாம், அந்த மாசம் தான். அதாவது மிகப்பெரிய ஸ்டார், ஒரு படமா 2 வருஷம் கழிச்சு கிளாஷ் வந்தது, அஜித்தின் துணிவு விஜயின் வாரிசு, தகவல்தளம் கண்டென்ட் ஓரியண்டடா ஏகப்பட்ட ட்ரோல்ஸ், அதெல்லாம் மீறி ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு உயிர்மூச்சா இருந்ததுன்னா அந்த 2 படமும் கொடுத்த லாக் பஸ்டர் கலெக்ஷன் தான். 2 படமுமே எனக்கு தெரிஞ்சு சரிசமமான கலெக்ஷன் கொடுத்தது, சரிசமமான வெற்றி அடைஞ்சது. ஆப்வியஸ்லி இந்த 2 பெரிய கலைகள் படம்னோட பெரிய லெவல்ல படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகல, ஏன்னா அது ஆல்மோஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு அதுவே வந்து ஹோல்ட் ஆயிடுச்சு. அதோட வந்து பிப்ரவரி மாசம் தான் ரிலீஸ் ஆச்சு படங்கள், வந்து அடுத்தடுத்த படங்கள், அதுக்கடுத்து நிறைய படங்கள். பிப்ரவரி மாசத்துல ரிலீஸ் ஆன படங்கள்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் 15 படங்கள் கிட்ட ரிலீஸ் ஆச்சு. ஆனா அதுல எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட ரீச் ஆன படம் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த டைம்ல வந்த தாதா மட்டும்தான். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு வேற எந்த படமும் வந்து மக்கள் கிட்ட நிக்கல. சோ ஒரு மாசம் ஃபுல்லா வரும்போதுல கிட்டத்தட்ட ஒரு 15 படங்கள்ல ஒரு படம் மட்டும்தான் மக்கள் கிட்ட ரீச் ஆயிருக்குன்னா, ஸோ அடுத்தடுத்த மாசமும் இதேதான், இதே கதை தான்.
சோ ஸ்ரீதர், இங்க வந்து முதல் மாசம் ஜனவரி மாசம் வந்து 2 கமர்ஷியல் மூவிஸ், கமர்ஷியல் ஸ்டாரோட படம் ரிலீஸ் ஆச்சு. அடுத்தது வந்து ஒரு சின்ன ஹீரோ, அதாவது தேர்ட் டைம் ஹீரோன்னு சொல்லுவாங்க, அந்த கேட்டகரிலாம் வச்சிருக்கோம், அவர் தாதா படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. சோ அது வந்து மக்கள் ரீச் ஆச்சு. இப்ப இந்த டைம் வந்து கமர்ஷியலும் அப்ரிசியேட் பண்றாங்க, இதையும் அப்ரிசியேட் பண்றாங்கன்ற புது டேரக்டர் சொல்லி என்ன மாதிரி அவங்க கண்டென்டோட வரணும்னு எதிர்பார்க்கறாங்க மக்கள்?
நல்ல கண்டென்டோட வரணும். கேள்வி கேட்டு என்ன வந்துச்சு? ஓ, இவன் கேட்ட கேள்விக்கு இவன் பதில் சொல்ற மாதிரி மக்கள் கிட்ட கரெக்டான ஒரே ஒரு பதில் தான், அவங்களுக்கு தேவை ஒரு நல்ல கதைக்களம். என்ன ரிலேட் பண்ணா, நான் அந்த இடத்துல இருந்தா அந்த கதைக்களத்துல எப்படி இருக்கும், நான் எப்படி அங்க ரியாக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டோட மட்டும்தான் ஜனங்கள் இப்ப டிராவல் ஆக மக்கள் அதைதான் விரும்பி பாக்குறாங்க. தாதா ஏன் இவ்வளவு பெரிய சக்சஸ் கொடுத்தது அப்படின்னா, அது எல்லாரோட வாழ்க்கையிலையும் அது ஈஸியா ரிலேட் பண்ண முடிஞ்சது அவங்களால. ஃபார் எக்ஸாம்பிள் அதுல நடக்கிற ஸ்டோரி சில பேருக்கு பயங்கர ரிலேட்டபிளா இருந்து கடைசியில ஆமா சரி பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு போறதுதான் ரியாலிட்டி. அது எந்த படத்திலையும் எந்த படத்திலையும் வந்து ரொம்ப பெருசா காட்டிருப்பாங்களா அப்படிங்கறது எனக்கு இல்லை. பட் இந்த படத்துல ரொம்ப நிதர்சனமா உண்மையா என்ன நடக்கும்ன்றத அழகா காட்டியிருக்காங்க, அதுதான் உண்மை. சோ இந்த மாதிரி படங்கள் வர்றது, இந்த மாதிரி யதார்த்தமான படங்கள் எடுக்கிறதுன்றது ஃபர்ஸ்ட் கம் டைரக்டரா செகண்ட் கம் டைரக்டரா அப்படிங்கிறது தெரியாது. நம்ம தான் பேர் சொல்லி வச்சுட்டு இருக்கோம் அதுல ஃபர்ஸ்ட் கம் டைரக்டர் செகண்ட் கம் டைரக்டர்ன்றத. அந்த டைரக்டர் தான் அவங்க ஒரு முதல் படமா அப்படிங்கிறது, அந்த முதல் படம்ங்கறத அவ்வளவு சூப்பரா கொடுத்துட்டாங்கன்னா முதல் படம் மாதிரியே அவங்க தெரியாது. நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு படம் எடுத்துட்டாங்க அதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் படமா அப்படின்னு நம்மளே ஒரு ஆச்சரியத்தோட கேட்போம். சோ அதுதான் அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி. அந்த ப்ரொடக்டிவிட்டி கண்டினியூ ஆகணும் அப்படிங்கறத மக்கள் ஆசைப்படுற ஒரு விஷயம்.
ஓகே, சோ இப்போ வந்து கிராதகன், இப்போ வந்து இவர் சொன்ன மாதிரி முதல் படம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியமான விஷயம். முதல் படம் வருதுன்றது வந்து வேற விஷயம், இப்பதான் வந்து ட்ரெண்டே மாறிடுச்சு. ஏன்னா முதல் படம் வந்து அதுக்கு முதல் படம்ன்றது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, அதனால வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகே, மக்கள் ரீச் ஆயிடுறாங்க, ஆனா அதுக்கு ஃபுல் உழைப்பும் கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு ப்ரெஷர் வந்துருது, அதாவது பெரிய ஸ்டார் எட்டாப்பி மாட்டிக்கிறாங்க. அவங்க உடனே வந்து எனக்கு 2 மாசத்துல நீங்க படம் எடுத்துக்கொடு, 3 மாசத்துல படம் எடுத்துக்கொடுனு சொல்லி மாட்டிக்கிறாங்க. அப்ப வந்து 2வது படம் வந்து ஒண்ணு அவங்க மார்க்கெட்டை கொலாஸ் பண்ணவும் வாய்ப்பு உண்டு, ரீச் எடுக்கவும் வாய்ப்பு உண்டு, ரெண்டுத்துக்குமே வாய்ப்பு இருக்கிற ஒரு டைலமா சிச்சுவேஷன் வச்சுக்கோங்க. இப்ப அந்த மாதிரி என்னென்ன டைரக்டர் படம் இந்த மாசம் அந்த வருஷம் விளையாடி வந்துச்சு ஆல்மோஸ்ட் கோ?
அந்த மாதிரி ரெண்டு படங்கள்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்ச 2 படம் இந்த 6 மாசத்துல வந்தது. ஒண்ணு வந்து வெங்கட்பிரபு இயக்கத்துல வந்த கஸ்டடி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வாத்தி, வெங்கடேஷ் ஸ்டோரி அவரோட படம். வாத்தி வந்து பயங்கரமா ரிலீஸ் ஆனது. நான் சொன்ன மாதிரி இப்ப நான் சொன்ன நல்ல கண்டென்ட் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு அண்ணம் என்ன மாதிரி எதிர்பார்த்து போய் சரியா ஓப் அவுட் ஆகாத ஒரு படம் தான் எனக்கு தெரிஞ்சு வாத்தி. அதே மாதிரி கஸ்டடியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர ஹைப், அதுவும் பயங்கர மூவி தான், தமிழ் தெலுங்கு, அதுவும் பயங்கர எதிர்பார்ப்போட வந்து ஓப் அவுட் ஆகாம போன மூவி தான். இப்ப எனக்கு தெரிஞ்சு மக்கள் கிட்ட வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டோட வேணும் அப்படின்னு நினைச்சு போறே அது சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா அது கண்டிப்பா வந்து மக்கள் ஏற்றுக்காம வெளியில விட்டுருவாங்க, அதான் உண்மை. நல்ல கண்டா எவ்வளவு பேர் டைரக்டர் ஆனாலும் நல்ல கதைக்களம் அவங்க கிட்ட இல்லைன்னா மக்கள் அதை கண்டிப்பா கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிடுறாங்க.
என்னன்னா இப்போ வந்து டைரக்டரோட படம் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க படம் வந்து நல்லா எல்லாம் ஃபிட் ஆயிருக்கு, மக்கள் அந்த எக்ஸ்பெக்டேஷனோட போய் ஏமாந்து போறாங்களா, இல்ல வந்து சரியான ப்ரமோஷன் தவறான ப்ரமோஷன் நடக்கிறதால
பாக்குறாங்க? அதாவது எடுத்துக்கும் ரொம்ப பிடிச்ச டைரக்டர், அவரு அவர் படத்துக்கு போகும்போது எல்லாமே எல்லாரும் ஒரு படம் வரும்போது அது கரெக்டா ஒரு மார்க்கெட்டிங் வரும்போது எல்லாருக்குள்ளயும் ஒரு எதிர்பார்ப்பு வந்துருது. முதல்ல ஒரு ஒரு படத்துக்கு போகும்போது இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்ற எதிர்பார்ப்பையே விட்டுடுவோம். அதுல விட்டுட்டோம் அப்படின்னாலே அந்த எதிர்பார்ப்பை தாண்டி நம்ம போய் உட்காரணும் இல்லையா. ஒரு படத்தை படமா பார்க்க ஆரம்பிக்கணும், அது ஆரம்பிக்கும் போதுதான் அந்த படம் நம்ம கனெக்ட் ஆகுதா பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம டைரக்டரை கழுவி ஊத்துவதோ இல்ல அவங்க சரியா எடுக்கல எந்த இடத்துல தப்பா எடுத்துட்டாங்க அப்படிங்கறதோ நம்ம சொல்றது. அதெல்லாமே முதல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மீட்டரை நமக்குள்ளேயே வச்சுக்கிறது ரொம்ப தப்பு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட்டரை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் படம் பார்த்தாலே அந்த படம் ஒர்க்கா இருக்கா இல்லையானது தெரியும். மார்க்கெட்டிங் இது அது அவங்களோட வேலை, அது ப்ரொமோஷன் பண்றதுன்றதான் அவங்க வேலை. ஏன்னா அது எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும்ன்றது அவங்களோட அல்டிமேட் எய்ம் தான் அவங்களுக்கு. அதை தாண்டி நம்ம எப்படி படத்தை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. இப்போ ராம பொறுத்த வரைக்கும் கஷ்டம் பெருசா ஒர்க் அவுட் ஆகல எனக்கு, ஓகே பார்க்கலாம். பட் அது எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம், அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட்டரை எவ்வளவு தூரம் நம்ம வச்சுக்கிறோம் அப்படிங்கறத வச்சுதான் உண்டு. ஏன் இப்ப நான் கஸ்டடின்ற ஒரு விஷயத்த ரொம்ப பெருசா நான் சொல்றேன் அப்படின்னா, அவர் மாநாடுன்னு ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. அந்த ஒரு படம் வந்து பயங்கர ஒரு பேசப்பட்ட ஒரு படம் இருந்தது, சிம்புக்கும் சரி விபிக்கும் சரி. அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட்டரை அதே எக்ஸ்பெக்டேஷன் மீட்டரோட நீங்க கஸ்டடியில் வச்சு பார்க்க கூடாது, ஏன்னா அது வேற ஜேர்னல், இது ஒரு வேற ஜேர்னல், கம்ப்ளீட்டா ரெண்டுமே டிராஸ்டிக்கான ஜேர்னல். சோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட்டரோட என்னைக்குமே டிராவல் ஆகக்கூடாது. ஒரு படம் வரும்போது ஒரு படமா மட்டும்தான் போய் பார்க்கணும், அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட்டரை வச்சு டிராவல் பண்ணாதே. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோஷன் பண்றது பண்றதுன்னு அவங்களோட விருப்பம். அது ப்ரொமோட் ஆகாத படத்துலாம் வந்து நிறைய படம் நல்ல படம்லாம் ஓடி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன அயோத்தின்னு ஒரு படம் ப்ரொமோஷனே கிடையாது, ஆனா அவ்வளோ கண்டென்ட் இருக்கு. ஓடிடியில வந்ததுக்கு அப்புறம் அந்த படத்தை அவ்வளவு பாராட்டுறாங்க, அதுக்கப்புறம் அந்த படத்தை அவ்வளவு பேசுறாங்க. ஏன் அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் இல்ல, ஏன் அந்த படம் ரீச் ஆகல, ஜீல வந்ததுக்கு அப்புறம் தான் அது ரீச் ஆகணுமா? கிடையாது. தியேட்டர்ல ஒரே வாரத்துல தியேட்டர்ல இருந்து போயிடுச்சே அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்ச ஒரு படம் அது. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. இந்த மார்க்கெட்டிங்கையும் பண்ணணும், அதே டைம்ல படத்தை போய் எக்ஸ்பெக்டேஷனோடையும் போய் பார்க்கக்கூடாது. இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரு பெரிய விஷயம்.
ஓகே, நல்ல விஷயம். ஸோ தாராளி படம், என்னோட கொஸ்டின் உங்களுக்கு, சில படங்கள் இப்போ வந்து பெரிய ஸ்டார் படங்கள் வரும்போது கண்டிப்பா ஒரு ஒரு மாஸ்டர் பீஸ் வந்து உள்ள மறைஞ்சிடும், அந்த மாதிரி இந்த வருஷம் என்னென்ன படங்கள் வரைக்கும் மறைஞ்சிருக்குன்னு
நினைக்கிறீங்க? ஓ, அந்த மாதிரி பெரிய படங்கள் வந்து நடுவில் வந்து காணாம போன சின்ன படங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு அயோத்தின்னு ஒரு நல்ல படம் வரும். அந்த படம் காணாம போனதுக்கு ரீசன் என்னன்னா பகீரன் ஒரு மட்டமான படம் வந்து. ஆனா அந்த படத்துக்கான இப்ப நம்ம நண்பர் சொன்ன மாதிரி அதுக்கு கொடுத்த ப்ரொமோஷன்ஸ் அயோத்தியை காணாம ஆக்கிடுச்சு. அயோத்திக்கு ஏதோ என்ன காரணத்துக்குன்னு தெரியல, அது கொமட்டே பண்ணாம. ஆனா அயோத்தி படம் பண்ண சாதனை என்னன்னா அறியாதவங்க தெரியாதவங்க அத்தனை பேரும் டிக்கெட் ஸ்பான்சர் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் நானே 5 டிக்கெட் ஸ்பான்சர் பண்ணேன், யாருமே தெரியாதவங்களுக்கு ஒரு அந்த ட்விட்டர் ஒரு ட்விட்டர்ல ட்விட்டர் போட்டு டிக்கெட் கொடுத்து 5 டிக்கெட் ஸ்பான்சர் பண்ணி இந்த மாதிரி ஏகப்பட்ட டிக்கெட் ஸ்பான்சர் ஆச்சு. எந்த அளவுக்கு ஆச்சுன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை வரதுக்குள்ள இந்த படத்தை தூக்கிடுவான்னு தெரிஞ்சு அந்த வேலைக்கிழமை வரைக்கும் இப்ப படத்தை பாத்துருங்க, அந்த படத்தை சேர்க்கணும் நிறைய பேர் போறாங்க. அந்த மாதிரி இந்த பகீராக்கு ஸ்கிரீன் கொடுத்தனால அயோத்திக்கு ஸ்கிரீன் கிடைக்காம அதை பத்தின பேச்சே இல்லாம போச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த கஸ்டடின்னு இப்ப நான் சொன்ன விபியோட படம், அந்த படம் வந்தப்போ கிட்டத்தட்ட 4 படம் வந்தது, 4 படம் 5 படம் கிட்ட வந்தது ஒரே டேட்ல. கஸ்டடி, குட் நைட், ஃபரானா, ராவண தோட்டம் அப்படின்னு. இதுல வந்து பாத்தீங்கன்னா குட் நைட்ன்ற ஒரு ஜெம், நீங்க சொன்ன மாதிரி மாஸ்டர் பீஸ்ன்றது அந்த ஜெம் அப்போ ஒழுங்குது. ஆக்சுவலா நான் போன தியேட்டர்ல கஸ்டடி வந்து ஒரு ஸ்கிரீன் அன்னைக்கு ஹோல்டா அந்த ஸ்கிரீன்ல கஸ்டடி மட்டும்தான், இருக்கிற இன்னொரு ஸ்கிரீன் ரெண்டே ஸ்கிரீன் தான். இருக்கிற இன்னொரு ஸ்கிரீன்ல குட் நைட் ஒரு ஷோ, ராவண தோட்டம் ஒரு ஷோ, ஃபரானா ஒரு ஷோ, இப்படிதான் ஒரு ஷோ. அந்த மாஸ்டர் பீஸ்க்கு ஒரு ஷோ தான் கிடைச்சது, கஸ்டடிக்கு நான் ஒரு ஸ்கிரீன் ஃபுல்லாக கிடைச்சது. ஆனா அதுக்கப்புறம் நான் சொன்ன மக்கள் நல்ல கண்டெக்டை தேர்ந்தெடுத்து வேர்ட் ஆஃப் மவுத் போய் அதுக்கப்புறம் மறைஞ்சு வரதுக்குள்ள அடுத்த வாரம் வந்து இந்த படங்கள் காணாம போகுது. இப்போ ரீசெண்டாக எடுத்துக்கொண்டு போது ஆதி புடிச்சு ஒரு ஒரு படைப்பு ஒரு சரித்திர நாவல் ஒரு படம் எடுத்துக்கல, அந்த கர்மம் வந்ததுனால அது எறும்புன்னு ஒரு சின்ன படம், அது ஒரு மொத்தமாகவே சென்னையில மொத்தமாக 5 ஸ்கிரீன் தான் வருது. அப்போ இந்த மாதிரி பெரிய படங்களுக்கு மத்தியில் வர நல்ல நடப்படங்கள்லாம் காணாம போய் இந்த தலைவர் சொன்ன மாதிரி அயோத்தி வந்து ஜிசைல வந்ததுக்கு அப்புறம் அவங்க பாராட்டான், இன்னும் இன்னொரு ஒரு படைப்பை நான் பார்க்காம போயிட்டேனே, கண்ணீர் வருதே, கமலை வருதே, அதெல்லாம் தேட்டில் போய் பார்த்துருந்தாங்கன்னா மேபி அந்த படம் வந்து இன்னுமே நல்லா ஹோல்ட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு தான் வந்து ஓரா போகிறது குட் நைட் கிடைச்ச மாதிரி அயோத்தி கிடைச்சிருந்ததுன்னா மேபி நல்லா இருந்திருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷங்களில் வந்த இந்த வருஷத்துல வந்ததுல ஒரு ஜெம்முனா எனக்கு தெரிஞ்சு அயோத்தி, மாஸ்டர் பீஸா குட் நைட், அந்த மாதிரி சில படங்கள் தான். ஆனால் மேபி குட் நைட் கிடைச்ச அந்த ஒரு வெளிச்சம் அயோத்தி கிடைக்காம போனது ஒரு வருத்தக்கூடிய விஷயம் தான்.
ஸோ அதனால இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து ஹாஃப் இயர் தாண்டிட்டோம். ஸோ ரெண்டு பேருமே ஒரு க்வெஸ்சன் என்னன்னா அடுத்த எக்ஸ்பெக்டட் மூவிஸ் இந்த வருஷத்துக்கு.
ஆக்சுவலி கோல்டு ரூம்ல வந்து எக்கச்சக்கமான மூவிஸ், அதாவது ஒவ்வொரு நடிகருக்கும் நடிகருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ அடுத்த வருஷம் அடுத்த மாசம் ஜூலைல வந்து மாவீரன் வருது, ஆகஸ்ட்ல ஜெயிலர் வருது, ஸோ அதுக்கப்புறம் செப்டம்பர்ல வந்து எனக்கு தெரிஞ்சு தங்கலான் பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. அக்டோபர்ல அஃப்கோர்ஸ் நியூ தீபாவளிக்கு வந்து இந்தியன் 2, அப்புறம் நிகர்மண்டா டபுள்எக்ஸ்என் வருது, ஜப்பான் வருது, அயர்லாந்து வந்து நவம்பர் மாசம் பிளான் பண்ணிருக்காங்க வருது.
ஜீவ நட்சத்திரம்
துருவ நட்சத்திரம் வந்து ஆக்சுவலி கௌதம் வந்து ஓப்பனா சொல்றாரு, ப்ரொடக்ஷன் ஃபுல்லா அவர் எடுத்துட்டாரு. ஸோ துருவ நட்சத்திரம் வந்து அடுத்த மந்த் ஜூலை மந்த் கன்ஃபார்மா வரும், ஜூலை 21 என்னமோ டேட் சொல்லிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜூன் 29 மாமன்னன் வருது, ஒரு மிகப்பெரிய ஒரு வடிவில வந்து வேற ஒரு பரிணாமத்துல பாக்குற மாதிரி. ஸோ எனக்கு தெரிஞ்சு இனி வர அந்த 6 மாசமே வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. நம்ம தலைவர் சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டே பண்ணாம போய் பார்க்கணும் தான் நினைக்கிறாங்க. பட் இவங்க கொடுக்குற ஹைப் இருக்குல்ல, ஒவ்வொரு ட்வீட்லயும் ஒவ்வொரு போஸ்ட்லயும் அந்த டீசர் ட்ரெய்லருக்கு மக்கள் கொடுக்குற அந்த எதிர்பார்ப்போட போய் பாக்குறப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட்டர் அவ்வளவு ஃபுல்ஃபில் ஆகுன்றதுதான் மேட்ரு. ஸோ வரவில் எக்கச்சக்க எனக்கு தெரிஞ்சு அஜித் குமாரை தவிர மீது எல்லா நடிகர்களோட படமும் வருது. இவன் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், எஸ்கே, விக்ரம் எல்லாரோட படமுமே வருது. இது கண்டிப்பா எல்லா படமும் நல்லா இருந்தா கண்டிப்பா அடுத்த 6 மாசத்துக்கு தோல்வி வந்து ஐசியூல இருக்கிறது டெஃபினட்டா நான் எழுந்து நடமாட ஆரம்பிச்சிடும். மக்களுக்கு ஒரு செம்ம ட்ரீட் இருக்கும்.
செம்ம ட்ரீட்டுங்கிறதுலாம் வந்து மக்கள் எடுத்துக்கிறதுலாம் இருக்கு. செம்ம ட்ரீட், செம்ம ட்ரீட் அப்படிங்கிறதுலாம்
அதான் சொல்றாங்க. செம்ம ட்ரீட்ன்றத இவங்க தூக்கி வச்சு பேசுற ஹைப்ல போயிடு. அந்த படம் நல்லா இருந்தா மக்களுக்கு நல்ல ட்ரீட் இருக்கு. ஆனா தேர்தல் வந்து மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நடிகர்கள்லாம் அவங்க பாக்குறது இல்லை, அந்த அந்த விஷயத்த புரிஞ்சிடும். ரஜினி படம், கமல் படம், அஜித் படம், விஜய் படம்ன்றதுலாம் மக்கள் தாண்டியாச்சு. அப்படி பார்த்தா அந்த படங்கள்லாம் தாண்டி மணிகேட்டன் படம் இன்னைக்கு உன்னைப்பனோட ஒரு படம் தான் 6 வாரமா ஓடிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து இடஞ்சல்ல பக்கம் பிளாக்பஸ்டர். ஸோ அப்ப நடிகர்கள் யாருன்னு பாக்குறது இல்ல, ஒரு நல்ல கண்டென்ட் தான் மக்கள் பாக்குறாங்க. இந்த கண்டென்ட் ஓரியேட்டடா படங்கள் வந்ததுன்னா இந்த பெரிய நடிகர்கள் படம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம் தமிழ் சினிமா இந்த 6 மாசத்துல. பட் அது போதா இல்லையான்றது அந்த படங்கள் வரும்போது அடுத்தடுத்து வரும்போது நமக்கு தெரியும்.
சோ என்னோட ரெண்டு பேருமே காமனான கொஸ்டின் தான். இப்ப வந்து மோஸ்ட்லி இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஒண்ணு வருது இல்ல, எல்லாருக்கும் படம் பார்க்கணும் எல்லாருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் ஒண்ணு வருது. அதுக்கு காரணம் டைரக்டரோட பேரா, டைரக்டரோட ப்ரீவியஸ் மூவியா இல்ல ஹீரோவா?
இதுல டைரக்டரோடதா இல்ல ஹீரோவோடதா அப்படின்றத கேட்டா ரெண்டுமே இருக்கும், ஆப்வியஸா ரெண்டுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப லோகேஷ் எடுத்துட்டீங்கன்னா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் மாநகரம் ஒரு படம் கொடுத்தாரு, அப்ப அவர் யாருமே பெருசா கவனிக்கல. அப்புறம் கைதின்னு ஒரு படம் பயங்கரமா கொடுத்தாரு. அந்த படத்துக்கு அப்புறம் அவர் என்ன படம் பண்ண போறாருன்னு அவர் அனௌன்ஸ் பண்ண வரும்போது மாஸ்டர்னு ஒன்று கொடுத்தாரு. அதுல வந்து நம்ம தளபதி வந்து ஒரு ஒரு வேற ஜான்ரால கொடுத்து ஒரு சட்டில்டான ஒரு ரோல் கொடுத்துருப்பாரு. ஓகே, அது ஒரு 50-50 அவரே சொன்னார் அந்த இடத்துல. சோ அடுத்தடுத்து போகும்போது அவர்கிட்ட இருக்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அதே மாதிரி அவரு போய் கை கோர்க்கிற ஒரு ஹீரோ அடுத்து உலகநாயகன் கூட கை போட்டுட்டு அது எப்படி ஒரு படைப்பா வரும், ஏன்னா ஒரு ஃபேன் பாய் படமாக மாறிடுச்சு, அது மாதிரி எப்படி வரும்ன்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே பயங்கரமா இருந்தது. உள்ள இருந்த அத்தனை பேர் ஸ்கிரீன் பிரசன்ஸ் அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்தது. சோ இது வந்து ரெண்டு பேர்கிட்டயுமே இருக்கு, இது ஒருத்தருக்கு இருக்கா சொல்ல முடியாது, ரெண்டு பேர்கிட்டயுமே இருக்கு. அந்த அவங்க கொடுக்கற எதிர்பார்ப்பு தான் நம்ம போய் அங்க போய் ஏமாறுறதுன்னு சொல்லலாம். முதல்ல அவங்க கொடுக்குற அந்த எதிர்பார்ப்பை வந்து நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணிக்கிறோமோ அதுதான் நம்ம போய் படம் பார்க்க முடியும். சோ இதெல்லாம் வந்து PS1 PS2 நடந்த விஷயமும், கதையை படிச்சுட்டு அதுல ஒரு எதிர்பார்ப்போட போய் உட்கார்ந்துட்டு நடந்த உண்மை கதையை வந்து அங்க மறந்துட்டாங்க எல்லாருமே. ஏன்னா கைக்கின்னு ஒரு இமேஜினரி வேர்ஷன் தான் அந்த PS1 PS2. சோ முழுமையா நடந்த கதையா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. இமேஜினேட்டிவ் ஸ்டோரின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த இடத்துல போய் நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு புக்ல இருக்க மாதிரியே போய் கதையை முடிச்சுப்பாருன்னா கிடையாது. சோ பேசிக்கா நமக்குள்ள எதிர்பார்ப்பு வரதுலாம் உண்மைதான், ஆனா அந்த எதிர்பார்ப்ப நம்ம தான் குறைச்சிக்கணும், வேற வழி கிடையாது. நம்ம எதிர்பார்ப்போட படத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா அது பெரிய ஏமாற்றதா திரும்பி கொடுக்கும். அது நிறைய இடத்துல நம்ம பார்த்திருக்கோம், தலைவரோட நிறைய படத்துல அதை நம்ம பார்த்திருக்கோம், அதை அனுபவிச்சிருக்கோம். அதனால எதிர்பார்ப்பு தேவை கிடையாது, எதிர்பார்ப்பு இல்லாம போய் படத்தை பார்க்கறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம்.
என்னை பொறுத்த வரைக்கும் வலிமையான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒரு படம் இருக்கு. அந்த படம் நல்லாவே இருந்திருந்தா கூட இந்த எதிர்பார்ப்பு மொத்தமா அதை கொண்டுருச்சு. ஏன்னா படம் எடுக்க ஆரம்பிச்சா 4 வருஷம் ஆகுது, 4 வருஷத்துல கொரோனா அது இது நம்ம எடுத்து முடிச்சு வரதுக்குள்ளேயே அந்த படத்துல இருக்கிற எல்லா சர்ப்ரைஸ் எல்லாமே வெளியே வந்துருச்சு. இப்ப மூவி பஃப்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே வெளியிட்டுறாங்க. வெளியிட்ட அருமை படத்துல உள்ள போய் பாக்குறப்போ அங்க இருந்த, அதாவது உண்மையா ஒர்க் அவுட் ஆக வேண்டிய சீன்ஸ் கூட ஒர்க் அவுட் ஆகாம படம் வந்து நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஏன்னா எதிர்பார்ப்புன்றது நீங்க ஏற்படுத்தினது, அதாவது ஒருத்தர் வந்து ஒரு ஃபைட் சீன் எடுத்திருக்காங்களா, அது வேற லெவல் எடுத்திருக்காங்களா, 6 நாள்ல ஒரே இதுல எடுத்திருக்காங்களா, அந்த ஃபைட் சீன் மொத்தமாவே 3 நிமிஷம் தான் வந்திருக்கும். இந்த 3 நிமிஷத்துக்கு வந்து மக்கள் பாக்குறப்போ 6 நாள் இதுல எடுத்தாங்களா அப்படின்றது அது உடஞ்சிருக்கு கம்ப்ளீட்டா. அதே மாதிரி பீஸ்ட் வந்து அந்த ட்ரைலர் டீசர் பாட்டெல்லாம் வந்து வேற லெவல்ல இருந்தது, படம் ஒர்க் அவுட் ஆச்சா கிடையாது, அண்ணாத்தையும் எடுத்துட்டாங்க. அதேதான் சிவா வந்து விசுவாசத்துக்கு அப்புறம் இணையறாரு, அது ரஜினி கூட ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிராமத்து கட்சியில ரஜினியை பார்க்கிறோம், ஓகேட்டாச்சா ஓகேட்டாரு. அது பிரச்சனை என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி டைரக்டரா ஹீரோவான்றதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு நல்ல டைரக்டர் ஒரு நல்ல ஹீரோட கம்பைன் ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்கா மக்கள்கிட்ட அந்த எதிர்பார்ப்பு வந்துருது. ஏன்னா இப்போ ஒரு இட்டு கொடுத்துருவா, இப்போ ஒரு இட்டு கொடுத்துருவா, ரெண்டு பேரும் சேர்றாங்க வேற லெவல். இப்ப லோகேஷ் கனகராஜ் வந்து திருப்பியும் தளபதி கூட செஞ்சிருக்காரு, ஹீரோக்கு வந்து மார்க்கெட். அதான் நான் சொன்ன மாதிரி மூவி பஃப்னு சொல்லிட்டு மூவி பஃப் இருந்தாலும் ஏகப்பட்ட ஜேர்னலிஸ்ட் இதுக்குனே உட்காந்து ரொம்ப பக்கத்துல உட்காந்து பார்த்த மாதிரி அவதான் அடிச்சிருவாங்க. 800 கோடி பிசினஸ், 1500 கோடி பிசினஸ், 2000 கோடி பிசினஸ், இது எல்லாமே அந்த அவரோட வசதிகளுக்கு தனிப்பட்ட முறையில இருந்தா ஒரு தர்வத்தை கொடுத்துரு, வேற லெவல் பிசினஸ் ஆச்சுனா படம் எப்படி இருக்கும் அப்படின்னு உள்ள போய் உட்காரும் போது இவ்வளவு படம் நல்லாவே இருந்தா கூட அந்த எதிர்பார்ப்புன்னு அவங்க ஏற்படுத்திருக்காங்க, அது ஃபுல்ஃபில் ஆகுதுன்னா இந்த படம் உடஞ்சிருக்கும். இன்னும் சொல்லுனா பீஸ்ட் வந்து விஜய் ஃபேன்ஸை தாண்டி நிறைய பேர் தோத்தாச்சு, வலிமை அஜித் ஃபேன்ஸ் தோத்தாரு, ஆனா நிறைய பேருக்கு மத்தவங்கலாம் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் நிறைய தோத்தாச்சு. பிரச்சனை என்னன்னா அந்த ஃபேன்ஸ் தோத்தாரு நிறைய பேர் படம் வந்து சொல்லிவிட்டான், என் வந்து இன்னொரு சேரக்கூடாது. பட் எனக்கு வச்சு துணிவு நல்லா தான் இருக்கு. பீஸ்ட் வந்து படம் நல்லாவே இல்லை, ஆனா அடுத்து நெல்சன் வந்து ரஜினியா இருக்கு. இப்ப ஜோதா படம் வந்து இன்னும் அந்த ஹைப்பு தானே இருக்கு, ரஜினிக்காக ஹைப்பா இருக்கா நெல்சனுக்காக ஹைப்பா இருக்கான்றதுலாம் விஷயம். அந்த அவங்க பேர் சேர்றப்போ நெல்சனோட கூட்டிட்டு வைக்கிறாங்க எப்படி இருக்குன்றதுதான். நாளைக்கு லியோட வந்து அடுத்து லியோ ரோகேஷ் கனகராஜ் வந்து ரஜினியோட இணையாரு, அப்போ அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த ரெண்டு பேரோட கை தோற்கல் தான். முன்னாடி எல்லாம் ஒரு காலத்துல டைரக்டருக்கு ஒரு பீக் இருந்தது, பாலச்சந்திர படம், பாலமகேந்திரா படம், பாலராஜா படம், அதுக்கடுத்த ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஜினி படம், கமல் படம், ஹீரோக்கு மட்டும் ஒரு ஹைப் இருந்து ஒரு கட்டத்துல ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ், விஜயா ப்ரொடக்ஷன்ஸ், அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு ஒரு ஹைப் இருந்து. இது எல்லாத்தையுமே மீறி எல்லாம் இணைஞ்சு அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸா இருக்கட்டும், அந்த இயக்குனரா இருக்கட்டும், அந்த ஹீரோவா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இப்பெல்லாம் பேர் போற போது ஏஜிஎஸ் வெங்கட் பிரபு தளபதி 60 இருந்தா போறாங்க, 3 பேருமே முக்கியம் தான். அந்த பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு எக்ஸ்பிரேஷனை கொடுக்கும். எக்ஸ்பிரேஷன் மீட்டர் நம்ம என்னதான் தலைவர் சொன்ன மாதிரி அதை கம்மி பண்ணிட்டு தான் போய் பார்க்கணும்னு நினைச்சா கூட இந்த டீசர் ட்ரெய்லர் ப்ரொமோஷன்லாம் ஒரு பீக்கு கொண்டு போயிடுது. இதுக்கு முன்னாடி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த லியோ படம் அப்டேட் சொன்னதுல இருந்து இவங்க இஷ்டத்துக்கு தலை சொல்லுவானுங்க. இத விக்ரம் படத்துல இருக்கிற குழந்தைதான் தளபதியா, அந்த குழந்தையே தளபதியோட குழந்தையான்னு பண்ணி கதை அடிச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்போட போகும்போது கண்டிப்பா அந்த எதிர்பார்ப்போட போய் உட்காரும் போது ஏற்படுத்துறேன்னா கண்டிப்பா அது டிசாஸ்டரா மாறதுக்கான வாய்ப்பு நிறைய. என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே காதல வாங்காம உங்க பிடிச்ச ஹீரோட படத்தை போய் நான் பாக்குறேன்ற அந்த விஷயத்த மட்டும் போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு உட்காரு.
Okay, so last and final question for both of you. Ever show plus padikala neenga expect padra padam upcoming films enna na?
Yeah, of course ellame ipo periya director abingiradhuna enak vandu ipo ye or periya expectation la dhaan irukku. Location epdi eduthu vara poraga adu enna mari or movie a irukku endra or expectation
ellame adhu liya liya endra liya vandu vetralam liya vandu common aichu. ஏன்னா லியோ வந்து விஜய்க்காக லோகேஷ்காகன்றதான் தாண்டி அது வந்து ஒரு தமிழ் சினிமா புரட்டி போடுன்ற அளவுக்கு லோகேஷ் மேல உள்ள அந்த ஹைப் எங்கேயோ போயிடுச்சு. இப்ப தளபதியும் வந்து அடுத்த பாலிடிக்ஸ் அப்படின்ற மாதிரி போறப்போ ஒரு ரா கண்டா நடிக்கிறாங்க போது லியோ வந்து காமன் ஆயிடுச்சு. லியோ விட்டு
அதை தாண்டி ரெண்டு படம் அப்படின்னா அதை தாண்டி இருக்கிற ரெண்டு படம் அப்படின்னும் போது எனக்கு இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஐலாண்ட். ஏன்னா ஒரு விஎஃப்எக்ஸ்ல அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டுருக்காங்க, டேரக்டர் வந்து அந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு டேரக்டர். சோ அந்த படத்து மேல எனக்கு ஒரு
எதிர்பார்ப்பு
இந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது எனக்கு தெரியல. பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அதுல எனக்கு ரொம்ப இருக்கு. ஏன்னா ஹிருத்திக் ரோஷன் நடிச்சு அந்த ஒரு டைம்ல பார்த்த ஒரு ஏலியன் சீனை ரிமெம்பர் பண்ற மாதிரி இருந்தாலும் இதோட விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னும் போது இந்தியன் டூ, அதுல பெரிய ஸ்டார் கேஸ்ட் இருக்கு. அந்த ஸ்டார் கேஸ்ட் எப்படி சங்கர் பெரிய டைரக்டர் அவர் வந்து எப்படி தாங்கி அதை வந்து நமக்கு படைப்பா கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்குள்ள இருக்கு. பேசிக்கா இந்த ரெண்டு படம் எனக்கு பெரிய எதிர்பார்ப்புல இருக்கு.
நான் சொன்ன மாதிரி லியோ விட்டுடலாம். ஸோ லியோ விட்டுட்டு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ஜிகர்தண்டா டபுள்எஸ். ஏன்னா அதோட ஃபர்ஸ்ட் மோஷன் அந்த டைட்டில் டீசர் இதுலேயே வந்து லாரன்ஸோட கேட்டப் விஜய் சூர்யாவோட அந்த கேட்டப் இந்த கேமரா இதெல்லாம் வந்து இவர்கிட்ட துப்பாக்கி அவர்கிட்ட கேமரான்னு ஒரு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அந்த விஷுவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது தீபாவளிக்கு தைரியமாக பண்ணுறாங்க நல்லா வருது அப்படின்னும் போது ரெண்டு நடிப்பா நல்லா நடிப்பாங்க. ஸோ அது ஒரு மாதிரி எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு கொடுத்துருக்கு. ஸோ அதை தாண்டி நம்ம சொன்ன மாதிரி ஐலாண்ட் மேல எனக்கு ஒரு ஏன்னா இப்போ லேட்டஸ்டா பீன் போறப்போ அந்த விஎஃப்எக்ஸ் பாக்குறப்போ எப்பவுமே தமிழ் சினிமால விஎஃப்எக்ஸ் வந்து நிறைய சொதப்பல்கள் இருந்திருக்கு. சங்கர் படத்தை தவிர்த்து மீது எல்லா படங்களும் பயங்கரமா நிறைய இடத்துல சொதப்பி இருக்கு. பட் இந்த படம் வந்து ரொம்ப ஓல்டாகி ப்ரொடக்ஷன்ஸ்ல நிறைய பிரச்சனைகள் இருந்து விஎஃப்எக்ஸ்ல நிறைய பிரச்சனைகள் இருந்தனால ஒரு நாள் டிலே ஆச்சு அப்படின்னு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. பட் அந்த டிலே எல்லாமே இந்த அந்த கிளிம்ஸை பாக்குறப்போ அந்த ஏலியன் இறங்கி வரப்போ நமக்கு அந்த ஒர்க் தான் அந்த வெயிட் ஒர்க் தான் நம்ம போய் தேட்டர்ல பாக்குறது ஃபுல் ஃபில்லிங்கா இருக்கும் அப்படிங்கிற போக்கு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு படம் லியோ தவிர்த்து எனக்கு ஜிகர்தண்டாவும் அயலான ஒரு பெரிய ஒப்பு இருக்கு. இந்தியன் டூ வந்து ஆக்சுவலி அது ஒரு மாதிரி சங்கரோட படம் கபலோட படம் ஆபேசி நல்லாதான் இருக்கும் அப்படிங்கிற ஒப்புனால நான் அதை சொல்லல. மற்றபடி அது ஹைப் இல்ல, அதை நான் எதிர்பார்த்தேன் அர்த்தம் கிடையாது. பட் எனக்கு பர்சனலா இந்த ரெண்டு படம் பார்க்கணும்னு ஆசை.
நீங்க ஜெயிலர் பத்தி என்ன சொல்லு?
ஐயா ஜெயிலர் வந்து
அதுலயும் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கு, அதுலயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம நெல்சன் அவர் மேல ரொம்ப கான்பிடண்டா அவர் இருந்துட்டாரா இல்ல அவரோட ஸ்கிரிப்ட் மேல இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு, அதே டைம்ல நிறைய ஒரு இன்வால்மெண்ட் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். நிறைய சோசியல் மீடியா பஸ்ன்றது வரது தானே. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப சட்டில்டா இந்த அப்டேட் இப்பதான் கொடுக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப சட்டில்டா ரொம்ப குவைட்டா ரன் பண்றாங்க. ஜெயிலர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப
அக்டோபர் ரிலீஸ் ஆகிற லியோக்கு இப்போ வரப்போகுது பாட்டு ஆகஸ்ட் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி இன்னும் வரல. ஏன் அப்படின்னா ரெண்டு இயக்குனரும் சரி நடிகரும் சரி முந்தின படத்தை ரெண்டுமே வந்து ஒரு மிகப்பெரிய கெட்ட பேரை எடுத்து கொடுத்துருக்குன்றனால நார்மலாக ரஜினி படம் வந்து 30 நாளுக்கு முன்னாடி வந்து அப்டேட் வரும். அவர் அண்ணாத்தியா இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்ச முடி தர்பாரா இருக்கட்டும் அப்படின்னு 30 நாளுக்கு முன்னாடி தான் அதுதான் அவரோட ஃபார்மெட். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க மெயின்டைன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதையும் தாண்டி இதெல்லாம் எதிர்பார்ப்புல சேர்க்கலாம் அண்ணாத்தேங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எனக்கு ரொம்ப பைசா அடிச்சு. அதுக்கு முன்னாடி தர்பாரும் சரி எனக்கு தெரிஞ்சு 13 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சிவாஜி என்னை ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி அதுக்கடுத்து எந்த படமும் எனக்கு வந்து தடவைப்படுத்த எனக்கு எந்த படமே ஃபுல்ஃபில் பண்ணலை. இல்ல எனக்கு ஃபுல்ஃபில் ஆகல. எனக்கு வந்து சிவாஜி கொடுத்த அந்த ஃபீல் பறையோட கம்ப்ளீட்டா எனக்கு அதுதான் கொடுத்துச்சு.
எனக்கு பேட்டை ஒர்க் அவுட் ஆச்சு.
ஆமா அதுதான் எனக்கு ஃபுல்ஃபில் ஆகல. எனக்கு வந்து சிவாஜி படத்துல பார்த்த தலைவர் பார்த்த மாதிரி பேட்டை இல்லை. ஸோ பர்சனலாக அதான் என்னோட பார்த்தோம் அப்படி நாலு ரூபாய்க்கு எனக்கு ஒர்க் ஆகல. அதே பாருங்க பேட்டை தான் ஒர்க் ஆச்சு. ஸோ இத்தனை படத்துல பேட்டை ஒர்க் ஆன மாதிரி அடுத்தடுத்து ஒர்க் ஆகல. ஸோ அது நான் பார்த்து அந்த
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்து இந்த ஷட்டில் ரன் பண்றதுன்றதே ரொம்ப நல்ல விஷயம் நல்லது. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துட்டோம்னா அது ரொம்ப ஏமா. அதனால ஜெயிலருக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது ரொம்ப ஃபார் ஃபார் பெட்டர். ஆமா
ஏன்னா இது போட்டோம் இது கீழே இருந்து அது அடிச்சு மேல வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம ஹைப் இருக்கு. ஏன்னா கண்டிப்பா ஹைப் வரும். இப்ப வரல நம்ம அப்டேட் வர ஆரம்பிச்சு அண்ட் தான் மியூசிக் சாங்ஸ் ஏதோ இடத்துல வந்து கண்டிப்பா பட்டை கலப்பிடுவார் மனுஷன். சிங்கிள் ரிலீஸ் ஆகிறப்போ ட்ரைலர் ரிலீஸ் அந்த ஹைப் ஆட்டோமேட்டிக்கா ஏறிடும். அதனால நம்ம இப்போதைக்கு அந்த ஐபிஎஸ்ல சேர்க்கல. அது வரப்போ வரட்டும் அந்ததுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம். ஆனா நான் இப்பயும் சொல்றேன் தயவுசெய்து அந்த படத்துக்கு நான் ரிவியூ பண்ணு ஆசைப்படுறேன். அவ்வளவுதான்.
நீங்க எல்லா படத்துலயுமே ரிவியூ பண்ணுங்க.
ஏன் ரிவியூ தான் பண்ண ட்ரை பண்றேன். அதனால ஆறு மாசமா ரோஸ்ட் பண்ணிட்டேன். இனி வேற ஆறு மாசம் ரிவியூ பண்றேன்.
ரிவியூ பண்ண ஆசைப்படுறேன். ஆசையை வந்து கண்டிப்பா நிறைவேறணும்ன்ற நம்பிக்கையோட நம்ம இந்த ஷோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். சோ செயல்படுத்துவர் அனைவருக்கும் தமிழ் பிரம்மாயும் நெஞ்சாத நன்றிகள். நன்றி வணக்கம். வணக்கம் தெரிவிப்பதில் உங்கள் பிரம்மாயோ ராதகாடகன்
இந்த ஸ்ரீ.
நன்றி.